वागीश्वरी सहचरी नियमेन लक्ष्मीः भ्रूवल्लरी वशकरी भुवनानिगेहं रूपं त्रिलोकनयनामृतमम्बतेषां कामाक्षि येषु तव वीक्षणपारतन्त्री. இது கட்டாட்சி சதகத்தில் 27வது ஸ்லோகம். அம்பா காமாட்சி, ஹே காமாட்சி தாயே, ஏஷு எவர்களுக்கு தவ வீக்ஷண பாரதந்திரி, உன்னுடைய வீக்ஷணம் வசப்படுறதோ, அதாவது யாருக்கு உன்னுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதோ, தேஷாம் அவர்களுக்கு நியமேன கட்டாயம் வாகீஸ்வரி, வாக்குக்கு ஈஸ்வரியான சரஸ்வதி தேவி, சகச்சரி, சகச்சரினா கூட வந்துட்டுருக்கிற ஒரு தோழின்னு அர்த்தம். அதாவது காமாட்சி கட்டாட்சம் பெற்றவன் சரஸ்வதி கட்டாட்சத்தையும் பெற்று தான் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பேசுவான். லக்ஷ்மிஹி, லக்ஷ்மி தேவி, புரூவல்லரி வசகரி, அவனுடைய கஞ்சாடையை அனுசரித்து நடப்பா. அதாவது அவனுக்கு அவ்வளோ செல்வம் இருக்கும், அதை கொண்டு அவன் நினச்சதை நடத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புவனானி கேகம், எல்லா புவனங்களும் அவனுடைய வீடாயிடும். ரூபம், அவனுடைய ரூபமானது த்ரிலோக நயன அமிர்தம், மூ உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் அமிர்தமாக ஆயிடும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். இதை சாதாரணமாக காமாட்சி கட்டாட்சம் பெற்றவன் நல்ல படிப்பும் நல்ல செல்வமும் நல்ல அழகும் நல்ல கிரகமும் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். 14 உலகமுமே அவனுக்கு வீடாயிடும், எல்லாருடைய கண்ணுக்கும் அமிர்தமாக இருப்பான் அப்படிங்கிறதுலாம் மகாபிரிவா போன்ற ஞானிகளுக்கு தான் பொருந்தும் இல்லையா. பெரிவா எங்கே பார்க்குறாளோ அந்த பக்தனுக்கு குபேர சம்பத்து ஏற்பட்டுரும். அப்படி ஞானிகளுக்கு பண்ணுற அனுகிரகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் சூச்சகமாக சொல்லியிருக்கா. இங்கே நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேத்தி பேசும்போது சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அளவுக்கு பக்தியில் தோய்ந்திருந்தாலும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆசிரமத்திலையும் உயர்ந்த பக்தி பண்ணி சம்சாரத்திலேருந்து விடுபடலாம் அப்படின்னு காமிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்ன மாதிரி சுவாமிகள் தன்னுடைய பக்தர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல படிப்பும் நல்ல சம்பத்தும் நல்ல கிரகமும் நல்ல எல்லாருக்கும் பிடித்த மாதிரி அவருடைய ஒரு நடத்தையும் ரூபமும் எல்லாம் கொடுத்தார். யாரையும் சன்னியாசி ஆக்கலை, அவருடைய சிஷ்யர்களும் யாரும் சன்னியாசியாலாம் போல. எதோ சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் மீறிண்டு கொஞ்சம் இந்த பாராயணங்கள் பண்ணுறதுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். மற்றபடி உலக இயல்ல தான் இருக்கும்படி எல்லாரையுமே அட்வைஸ் பண்ணி எல்லாரும் அப்படி தான் இருந்துட்டுருக்கா. இது ஏன் திடீர்னு எனக்கு தோணிச்சுன்னா, இந்த காலத்தில் இந்த எசாட்டரிக் விஷயங்களெல்லாம் ஒரு ஃபார்முலா மாதிரி பேக்கேஜ் பண்ணி சாம்பவி யோகா இப்படி என்னென்ன ஒரு பேரில் பேக்கேஜ் பண்ணி கார்பரேட் குருஸ்லாம் வித்துன்ட்ருக்கா, அது நல்ல வியாபாரமும் வருது. அந்த மாதிரி சுவாமிகள் பண்ணலைன்னு சொல்ல வரேன். அவர் நல்ல வாழ்க்கையே அனுகிரகம் பண்ணார். பக்தி மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ராமாயண கதையைப்படி மூக்க பஞ்சத்தி ஸ்தோத்திரத்தைப்படி அப்படின்னு தான் விட்டர். எதுவுமே எந்த தந்திர மந்திரமோ ஸ்ரீ வித்யா காமகலா அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லலை. அதுக்கு காரணம் என்னங்கிறது சார் புக்கை படித்தபோது தான் எனக்கு புரிஞ்சுது. சார் புக்கில் சொல்கிறார், த பீப்புள் ஆர் நாட் இனிஷியேட்டட் இன் டு த காஸ்மிக் ஐடியாஸ் நார் இன் டு த அவக்கன் த்ரோப் ஆஃப் மோர் விவிட் கான்ஷியஸ்னஸ் ட்ரை ஆஸ் யூ மே யூ கேன் நெவர் மேக் த மாஸ் ஆஃப் மென் த்ராப் வித் ஃபுல் அவேக்கட்னஸ் தே கெனாட் பி மோர் தென் அ லிட்டில் அவேர். அதாவது எல்லாருக்கும் உயர்ந்த ஞான வைராக்கியமெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறார். ஸோ யூ மஸ்ட் கிவ் தெம் சிம்பிள்ஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் கெஸ்டர் விச் வில் ஃபில் தேர் பாடிஸ் வித் லைஃப் அப் டு தேர் ஃபுல் மெஷர். ஸோ இந்த மாதிரி கதைகள், ஒரு பூஜைக்கு சால கிராமம், அந்த பூஜை பண்ணுற காரியம், இந்த மாதிரி விஷயங்களே அவளுக்கு ரொம்ப பூர்ண திருப்தியை கொடுத்துருவோம். எனி மோர் இஸ் ஃபேட்டல், அதுக்கு மேலே அவளுக்கு ரொம்ப எசாட்டரிக்காக, அதாவது ரொம்ப தெய்வீகமாக ஆத்மீகமாக இருக்கிறத சாதாரண ஜனங்களுக்கு கொடுத்தா அது ஆபத்தில் முடியும். And so the actual knowledge must be guarded from them, lest knowing the formula without understanding at all the experience that corresponds. So ஒரு ஃபார்முலா மாதிரி சூத்திரம் மாதிரி உயர்ந்த ஞானத்தை கொடுத்துட முடியாது. ஏனென்றால் அந்த ஞான அனுபவம் அப்படிங்கிறது ஒரு படிப்பு கிடையாது, அது ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லர். அப்படி அவளுக்கு உயர்கல்வியை பாமரர்களுக்கு கற்பித்தால் தேவி பிகம் இன்சொலன்ட் அண்ட் இம்பயஸ், அவள் பக்தியும் இல்லாமல் ரொம்ப கர்விகளாக போயிடுவா, திங்கிங் தட் தே ஹாவ் த ஆல் வென் தே ஹாவ் ஒன்லி அன் எம்டி மங்கி சேட்டர். அவளுக்கு ஏதோ கடகடன் பேசுகிறதுக்கு தான் தெரியுமே தவிர எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏதோ உளர முடியுமே தவிர அவளுக்கு அந்த அனுபவமே இருக்காது. த எசோட்டரிக் நாலேஜ் வில் ஆல்வேஸ் பி எசோட்டரிக் சின்ஸ் த நாலேஜ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாட் அ ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம், ஒரு குரு, அந்த குருவிடத்தில் எவ்வளோ தூரம் சின்சியராக நம்ம ஃபோக்கஸ்டாக பக்தி பண்ணுறோம், மனத்தை குவித்து அந்த அவருடைய அந்த தெய்வ இஷ்ட தெய்வத்துடைய கதைகளும் ரூபமும் நாமமும் அது மூலமாக நம்மால் அந்த தெய்வத்துடைய தியானத்தில் ஈடுபட முடியிறதோ அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தால் தான் மேலான கல்வி ஒருவனுக்கு அருளப்படுகிறதே தவிர புஸ்தகத்தை படித்து அது வராது அப்படிங்கிறது சாரோட வாக்கு. அந்த வாக்கு அனுசரித்து தான் சுவாமிகள் அந்த மாதிரியான உபதேசங்கள் எதுவும் எங்களுக்கும் பண்ணல. நானும் நிறைய பேசுகிறேன், சேட்டர் தான், ஆனால் மங்கி சேட்டராக ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு சின்ன வயசில் நமக்கு ரொம்ப வைராகியம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நமக்கு உலகத்தில் எல்லாருமே வேண்டாதவாளாக இருக்கா, எல்லாருமே பொல்லாதவாளாக இருக்கா, நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடச்சிடுது, அதனால் நம்ம எதுலையுமே சேரப்படாது, நம்ம ஏதோ ஒன்று புரிஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு அதனால் எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு தோன்றது. ஆனால் நமக்கு பகவான் ஒரு சிறந்த புத்தியும் அது மூலமாக செல்வத்தையும் அது மூலமாக ஒரு இருப்பிடத்தையும் ஒரு மனைவி மக்களையும் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரூபத்தையெல்லாம் கொடுத்துருந்தா அதை கொண்டு நம்ம கழிக்க வேண்டிய கர்மாவை கழிச்சிட்டு தான் உயர்ந்த ஞான தேடலுக்கு நம்ம போக முடியும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்தை வெறுத்தா அது ரெண்டும் கட்டம் நிலைமையாகிடும். சுவாமிகள் சாதாரணமாக இந்த சாமி வந்து ஆடுறதை கூட ஒத்துக்க மாட்டார். கேட்குறவாளாக இருந்தால் அவள்கிட்ட வேண்டாம் அது அப்படி அப்படி ஆவேசம் வரும்போது அடக்கின்றிருக்கோம் இல்லைன்னா நர்வஸ் பிரேக் டவுனில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி இருக்கச்ச எசாட்டரிக் விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு ஏதோ கண்ட மாதிரி நினச்சிண்டா அவர் கேட்பாளன்னா அவள்கிட்ட பக்திக்கு வாங்கும்னு சொல்வார், இல்லைன்னா விட்டுருவார். தியாகராஜ சுவாமிகள் மாதிரி மகான்களே 96 கோடி ஜபிச்சு ராமதர்ஷனம் பண்ணார் அப்படின்னா ஒரு லட்சணாவும் சொல்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 100 நாளில் 1 கோடி, 3 கோடிக்கு 1 வருஷம், 96 கோடினா 32 வருஷம். தியாகராஜ சுவாமிகள் தினமும் 10 மணி நேரம் கூட சொல்லி 16 வருஷத்தில் ராமதர்ஷனம் பண்ணிப்பார். அது எவ்வளோ உழைப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பக்தி மார்க்கத்தை ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்னோ ஒரு பீஸ் ஆஃப் கேக்னோ நினைக்காம ரொம்ப கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது சுவாமிகளை பார்த்து நாங்கள் புரிஞ்சுடணும். அதனால் மரியாதையாக தினம் 1 மணி நேரம் அவர் சொல்லி கொடுத்ததை படிச்சுட்டு வேலைக்கு போகிறதுன்னா வேலைக்கு போகிறது, யாரோட மனமும் நோகாதபடி அப்பா அம்மாவோ மனைவி குழந்தைகளோ கடமைகளெல்லாம் பண்ணிட்டு தான் இந்த கூடையே பக்தி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிற சுவாமிகள் காமிச்ச வழியில் போயின்ட்டுருக்கோம். அது ரொம்ப சேஃபு, ஏன்னா மற்றவரோட தாட் பவர் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அவசரப்பட முடியாது, இது புரட்சி கிடையாது, இது ரொம்ப மெதுவாக எவல்யூஷனரியாக போக வேண்டிய மார்க்கம். திருப்பூரில் ஒரு பாட்டு வரும், கமலமாதுடன் இந்திரையும் சதி சொல ஒண்ணாதமடந்தயர் சந்தன களப சீதள கொங்கையில் அங்கையில் இருபோதே களவு நூல் தெரி வஞ்சனை அஞ்சன விழியின் மோகித கந்த சுகந்தர் கரிய ஓதியில் இந்து முகந்தனில் மருளாதே அமலமாகிய சிந்தையடைந்தகல் தொலைவில்லாத அறம் பொருளின்பமும் அடைய ஓதி உணர்ந்து தணந்த பின் அருள்தானே அறியுமாறு பெறும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆட்டக கிங்கிணி தங்கிய அடிதாராய். இதை நான் எப்படி புரிஞ்சுட்டுக்கேன்னா, இந்த முதல் ரெண்டு பேரால் விலை மாதர்களுடைய அழகில் மயங்காமல், மூணாவது பேரால் அமலமாகிய சிந்தையடைந்து தூய்மையான மனத்தை அடைந்து அகல் தொலைவில்லாத அறம்பொருள் இன்பமும் அடைய ஓதி. திருமண வாழ்க்கைன்னா அதில் அறம்பொருள் இன்பம் இருக்குது, அது நீண்ட காலத்துக்கு எந்த கெடுதலும் அழிவும் உண்டாக்காது. அதை அடைந்து ஓதி உணர்ந்து தணந்த பின் முழுமையாக அனுபவித்து அந்த ஆசைகளெல்லாம் அடங்கின பின்னர் உன் திருவருளையும் நான் அடையுமாறு உன்னுடைய இனிமையான சிலம்பு ஒலிக்கிற திருவடிகளை எனக்கு தந்தருள்வாயாக அப்படின்னு இதை புரிஞ்சுட்டுருக்கேன். அது மாதிரி இப்போ நான் பேசின சப்ஜெக்டுக்கு பொருத்தமாக இருக்குது இந்த திருப்புகழில் வர பிரார்த்தனை. இந்த திருப்புகளோட அடுத்த பகுதியில் அம்பாவுடைய நாமங்கள் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார். மரி காளி பயங்கரி சங்கரி கௌரி நீலி பரம்பரை அம்பிகை குடில யோகினி சண்டினி குண்டலி யமதாயி குறைவில்லாளுமை மந்தரி அந்தரி வெகுவிதாகம சுந்தரி தந்தருள் குமரமூஷிக முந்திய ஐங்கர கணராயன் மம விநாயகன் நஞ்சுமிழ் கஞ்சுகி அணிகஜானன பிம்பனுரம்புலி மௌலியானுரு சிந்தயுகந்தருள் இளையோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே அமலமாகிய சிந்தையடைந்தகல் தொலைவில்லாத அறம் பொருள் இன்பமும் அடைய ஓதி உணர்ந்து தணந்த பின் அருள்தானே அறியுமாறு பெறும்படி அன்பினின் இனிய நாத சிலம்பு புலம்பிடும் அருண ஆட்டக கிங்கிணி தங்கிய அடிதாராய் மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே. நமக்கிடைச்ச சரஸ்வதி கட்டாட்சத்தையும் லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் கிடைச்ச வீட்டையும் ரூபத்தையும் எல்லாம் வச்சுண்டு நம்ம கடமைகளை ஆற்றிக்கொண்டு கூடையே இந்த பாராயணங்களும் பண்ணிட்டு வருவோம். வாகீஸ்வரி சஹச்சரி நியமேன லக்ஷ்மீ பூவல்லரி வசகரி புவனா நிகேகம் ரூபம் த்ரிலோகநயனாமிருதமம்பதேஷாம் காமாட்சி ஏஷு தவ வீக்ஷண பாரதந்திரி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.